வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பூச்சி மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் கண்ணன் அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலையில் நல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பூச்சி மேலாண்மை குறித்து பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து விவசாயத்தில் பூச்சிகளை பற்றி நல்லா நம்மளுக்கு தெரியும். எல்லா பயிர்களிலையும் பூச்சிகளுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன மேலாண்மை முறைகள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்கு வந்து நம்ம கிராப் ப்ரொடக்ஷன் கைடு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னென்னா, அந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட அந்த பூச்சி மேலாண்மை முறைகளில் அதை செய்யும் பொழுதும் நம்மளுக்கு சில நேரங்களில் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா, நம்ம வந்து விளைநிலங்களில் மருந்துகளை அடிக்கும் பொழுது இன்றைக்கி காலையில் மருந்து அடிச்சுட்டு வந்திருப்போம், அடுத்து ஒரு மணி நேரத்தில் மழை பெய்யும். உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்ச உடனே அந்த நம்ம அடித்த மருந்து எல்லாமே கீழே போய்டும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, இந்த மாதிரி பூச்சிகளை கட்டுப்படுத்துகிற இந்த தொழில்நுட்பத்தில் மெயினாக நம்ம வந்து தொடர்ச்சியாக பூச்சி மருந்துகளையே நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பூச்சிகளும் என்ன பண்ணோம் அப்படின்னா, பூச்சி மருந்துகளை எதிர்க்கும் திறனை வளர்த்துக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய மருந்துகள் தெளிக்கிறது மூலமாக நம்ம உணவுப் பொருளில் காய்கறிகளில் பழங்களில் வந்து இந்த பூச்சி மருந்துகளுடைய நச்சுத்தன்மையும் ஊடுருவோம். ஆக பூச்சிகளும் சாகாது, நச்சுத்தன்மையும் அதிகமாகும் அப்படின்ற சூழ்நிலையில் இதனால் நம்மளுக்கு தீமைகள் தான் அதிகமாக ஏறும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம்னா, இந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நம்ம பண்ணுற விவசாயம் போக, நேர்த்தியான முறையில் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி செய்கிற விவசாயம் தான் இனி வரும் காலங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். மேலை நாடுகள்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த விவசாய முறைகளே பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு விதத்துலையும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இங்கே இருக்கிற மாதிரி அங்கே ஆட்கள் பற்றாக்குறை அங்கே கிடையாது ஆட்கள். ஆனால் விளைநிலங்கள் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் அவங்க என்னங்க எந்திரமயமாக்குறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடிக்கக்கூடிய பூச்சி மருந்துகள் பூச்சிகளை தவிர மற்ற உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி பூச்சி மருந்துகள் நிலையாக நிருந்து வேலை செய்கிற மாதிரியும், அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து தாக்குதலை கொடுக்காத பூச்சி மருந்துகளையும் இப்போ உருவாக்கிக்கிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி சொல்லப்போனால் இப்போ நாம் வந்து நிறைய ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இயற்கை வழி வேளாண்மை. இந்த இயற்கை வழி வேளாண்மையில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் வந்து முடிந்தளவுக்கு வந்து இந்த பூச்சி மருந்துகள் தெளிக்கிறத நம்ம வந்து தவிர்க்கிறோம். ஆனால் பூச்சி மருந்துகளை தெளிக்கிறத தவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதற்கு இணையான நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லும் தன்மையுள்ள அல்லது பூச்சிகளை விரட்டி அடிக்கும் தன்மையுள்ள பொருள்கள் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த பொருள்கள் நம்மகிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேம்பு கரைசல், அப்புறம் வேம்பில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையானது, அப்புறம் நிறைய துத்தி, அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா புங்கம், இதில் எல்லாத்திலையுமே வேச்சு பூச்சிகளை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இயற்கையில் நம்ம வந்து தெளிக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, சூரிய ஒளிக்கற்றைகள் வெப்பம் உண்டாகுது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சூரிய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய யூவி ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இயற்கையாக தெளித்த அந்த வேம்பு மற்றும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளை வந்து உடைச்சி அது வேகமாகவே அதனுடைய தன்மையை இழக்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிறது. ஆக வேம்பு மற்ற அந்த தாவரங்கள் மூலமாக எடுக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை நம்ம தெளிக்கலாம், தெளிச்சாலும் அதனுடைய கொல்லும் தன்மையானது குறைந்த நாள்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னா, அங்கே தான் நம்மளுக்கு டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜி சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்கள் வேணும். அதற்கான தொழில்நுட்பங்களை நாம் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நம்ம துணைவேந்தர் அவர்களுடைய உதவியால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நானோ தொழில்நுட்பத்துறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நானோ தொழில்நுட்பத்துறையில் இந்த மாதிரி பூச்சிகளை வந்து மருந்துகளை தெளிக்காமல் அதே மாதிரி இயற்கை வழியிலேயே தெளிப்பதற்கான நிறைய உருவகங்களை உருவாக்கிக்கிட்டு வரோம். அதை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து பேச போகிறேன். நம்பர் ஒன்று, உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பூச்சிகளை வந்து பல்வேறு வகையில் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அதில் ஒரு முக்கியமான வழி என்ன அப்படின்னா, அதனுடைய பிஹேவியர். இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினப்பான், என்னடா அப்பா எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்பே என்ன சொல்லுவான், அப்பா இருக்காரா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் வருவான். அப்போ நிறைய வந்து என்ன ஆகும்னா, அவங்களுடைய கேரக்டரில் நம்ம வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தாதான் அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து நம்மளை மாற்றிக்க முடியும். மாற்றிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு மகனுக்கும் சண்டையே வராது. இதில் ஒருத்தர் மாறவே மாட்டேன்னு அடம்பிடிப்பார், ஒருத்தர் மாறதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டான். ஆனால் அதே மாதிரி விவசாயத்தை பொறுத்தவரை பூச்சிகளினுடைய குணநலங்களை நம்ம பார்க்கணும். அப்போ குணநலங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இயற்கை வழியில் இருக்கக்கூடிய நாம் வந்து பூச்சி விரட்டிகளை கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம வேம்பு சொன்னோம், வேம்பில் அஜாடிராக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலக்கூறு இருக்குது. இந்த மூலக்கூறு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம நிறைய பயிர்களுக்கு சாருஞ்சும் பூச்சிகளுக்கு இந்த அஜாடிராக்டின் இருக்கக்கூடிய உருவகங்களை நம்ம சொல்கிறோம். அஜாடிராக்டின் ஆயிரம் பிபிஎம் இருக்கக்கூடியது அஜாடிரெக்டின், 5000 ppm இருக்கக்கூடியது அஜாடிரெக்டின், 10000 ppm இருக்கக்கூடிய அந்த உருவகங்களை நம்ம சொல்றோம். ஆனால் இந்த உருவகங்கள் நார்மலாக நம்ம தெளிக்கும் பொழுது 2 நாளைக்கு மேலே நிலத்திலையும் பயிர்களிலையும் அது வந்து இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள் வெப்பத்தை உண்டாக்குது, புற ஊதா கதிர்கள் வெப்பத்தை உண்டாக்கி அந்த மூலக்கூறை உடைக்குது, செயலுக்கு செய்யுது. இப்போ சூரிய ஒளி பட்டாலும் வெப்பம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அல்லது இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய வழிமுறைகள், அத்தோடு மட்டும் இல்லாமல் மூலக்கூறு உடையாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் வந்து தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடிச்சாகணும். இப்போ நம்ம நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் வந்து நானோ பயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருவகத்தை உருவாக்கியிருக்கிறோம். நானோ உருவகம், அதுக்கு பேர் நானோ பயா. இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேம்பில் இருக்கக்கூடிய அந்த அஜாடிரெக்டின்ற மூலக்கூறை 10000 ppm அப்படின்ற அந்த கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கிட்டு அதை வந்து உருவகம் பண்ணியிருக்கோம். எப்படி உருவகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வெளியில் தெளிக்கும் பொழுது அந்த அஜாடி ராக்கெட்டினுக்கு மேலே ஒரு ஒரு கலவையான ஒரு போர்வை வந்து போர்த்தப்பட்டிருக்கும். இது எல்லாமே துகள்களாக மாற்றிடுவாங்க. துகள்கள்னால் சிறு சிறு பந்துகள். நானோன்றது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத தொலைநோக்கியின் மூலமாக பார்க்கக்கூடிய, தொலைநோக்கியார் நுண்ணோக்கியின் மூலமாக பார்க்கக்கூடிய அந்த நுண் துகள்களுக்கு மேலே ஒரு போர்வை போற்றப்பட்டிருக்குது, கலவையான போர்வை. இந்த கலவையான போர்வை எது அப்படின்னு பார்த்தா, நம்ம நண்டு அப்புறம் இந்த கணுக்காளிகள் இதிலிருந்து கைட்டோசான் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய உடம்புக்கு மேலே அதை பாதுகாக்கக்கூடிய அந்த ஓடுகள் இருக்கு இல்லையா, அந்த ஓடுகள்லேருந்து பயாலஜிக்கல் முறையில் இயற்கையான முறையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டு இயற்கையான முறையிலேயே உருவாக்கப்பட்ட அந்த கலவைகளான கைட்டோசான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலவை போர்வையை நம்ம இது மேலே போர்த்தும் பொழுது, போர்த்தி நம்ம ஒரு உருவகத்தை உருவாக்கி அதை தெளிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அஜாட்ராக்ட் நார்மலாக தெளிக்கும் போது அது சூரிய ஒளிக்கு ஈஸியாக தென்பற்றும், சூரிய ஒளி படு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போர்வை மேலே படுறப்ப என்ன ஆகும்னா, போர்வைக்கு உள்ளே தான் வந்து அஜாட்ராக்ட்னு இருக்கணும். அப்போ நம்ம சூரிய ஒளிக்கற்றைகள் போர்வையை கிழித்து கொண்டு உள்ளே போனால் தான் இது தாக்கம் ஏற்படும். அத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலைக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தான் இந்த போர்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் இயற்கையாகவே. அப்படி வந்து ஒரு இதை பண்ணியிருக்கிறோம். இது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, 2 நாள்களுக்கு வரக்கூடிய அந்த அஜாடிரெக்டின் அந்த பூச்சி விரட்டியானது 15 நாட்களுக்கு வருது. அப்போ இந்த இயற்கை வழியில் செய்யக்கூடிய அந்த வேளாண்மை செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு இது பெரிய ஒரு கடவுளுடைய கொடைன்னே சொல்லலாம். இந்த நானோ தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இது கிடைக்கிது. இப்போ இதை வந்து நாங்கள் வந்து சில பயிர்களில் நாங்கள் வந்து சோதிச்சு பார்த்தோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தேயிலை. தேயிலையில் வந்து கொசு கொசுஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இருக்குது. இந்த பூச்சி நம்ம கொய்யாலையும் வரும். கொய்யா காய்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அம்ம தழும்புகள் மாதிரி வரும், புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக. அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஊசி போன்ற அந்த வாய்ப்பகுதியை இந்த கொசு ஈக்கள் உள்ளே செருகிறதுனால, அந்த செருகிறதுனால ஏற்பட்ட காயங்கள் தான் இது. இப்போ நம்மளையே வந்து கொசு கடிச்சிச்சின்னா ஒரு சிலருக்கு தோலில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக புள்ளிகள் வரும். என்னென்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம திசுக்களை அதை கொன்றும். அதே மாதிரி செடிகள்லையும் பொறுத்தளவில் தேயிலை, அப்புறம் வந்து நம்ம கொய்யா, அதோடு இல்லாமல் காஷ்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது முந்திரி, இதில் எல்லாத்துலேயுமே இந்த வந்து தேயிலை கொசு அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி பயிர்களை அழியும் அளவுக்கு போயிடுச்சு. அதில் இது சோதனை செஞ்சு பார்த்ததில் இந்த அஜாடிரெக்டின் போர்த்தப்பட்ட கலவை நானோ பயா அப்படி பார்த்துக்கிட்டது, 8 நாளைக்கு நம்ம தேயிலை கொசு இங்கே கிட்டே வர்றது கிடையாது. 8 நாளைக்கு அப்புறமும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போர்வை விலக விலக, சூரிய ஒளி படப்பட அதோடைய தன்மை குறைய குறைய, கண்மை குறைஞ்சாலும் ஸ்லோவாக குறையிற பட்சத்தில் அதுக்கு மேற்கொண்டு ஒரு 7 நாளைக்கு வந்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் பூச்சியினுடைய 1-2 பூச்சிகள் வரும், மீதி பூச்சிகளை விலகி செல்ற அளவுக்கு தான் இருக்கும். ஆக மொத்தம் அந்த பொருளாதார சேதநிலையை உருவாக்குற தன்மை வர்றதுக்கு 21 நாள் ஆகுது. அந்த 21 நாளுக்குள்ள தேயிலையை பொறுத்தவரை எடுத்துருவாங்க. இதே மாதிரி இந்த நானோ பயோவை நம்ம வந்து கொய்யா மற்றும் முந்திரி பயிர்களை இப்போ சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மண்டையில் வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்தணும். பயன்படுத்தினா நம்மளுக்கு ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கெமிக்கல் தான் பெஸ்ட்டு, அதுக்கு எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் கெமிக்கலுக்கு தான் இப்போ ஆல்டர்னேட் தேடிட்டு இருக்கேன், வேறு ஏதாவது வேணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வரப்போ கெமிக்கலுக்கு அடுத்து சேஃபாக எது வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம நானோபயா வருது. ஆக ஏறத்தாழ நம்ம அதாவது கெமிக்கல் பூச்சி மருந்துகளுக்கு ஆல்டர்னேட் தேட ஆரம்பிச்சிட்டோம். இது எதனால் நடந்தது அப்படின்னா, இந்த நானோ தொழில்நுட்பம் மூலமாக. இது ஒரு ஒன்று. அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டாவது ஒன்று ஃபிரமோன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இனக்கவர்ச்சி பொறிகள். இந்த இனக்கவர்ச்சி பொறிகளை பொறுத்தளவில் இதே நம்மளுடைய நானோ தொழில்நுட்பத்துறை. இந்த நெல்லில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சள் தண்டு துளைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோ ஸ்டெம்போரர். இந்த மஞ்சள் தண்டு துளைப்பான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மோனோஃபகஸ் பெஸ்ட் அப்படின்னா நெல்லை மட்டும்தான் தெரியும், நெல் சார்ந்த புல்லுகள் அதை மட்டும்தான் சாப்பிடும். இதில் என்ன சேதனம்னா 100%க்கு 100% சேதம். ஒரு தண்டை துளைச்சிருச்சுன்னா அந்த தண்டு அவ்வளோதான், அது செத்து போயிடும். இன்னொன்று, இது தண்டுக்கு உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் என்னதான் மருந்து அடித்தாலும் நம்ம மருந்து தண்டை ஊடுருவி போகாது. அப்போ இதை கொல்லணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஊடுருவி பாயும் நஞ்சை தெளிக்கணும். ஊடுருவி பாயத்து நஞ்சை தெளிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, சில நேரங்களில் அது பயிரோடு சேர்ந்து நெல்லுக்கும் போகும், நெல்லிலிருந்து அது சாப்பாட்டுக்கும் வரும். ஆக இங்கேயுமே வந்து நிறைய பேர் நம்மளாம் கூட இப்போ நிறைய ஸ்டோர்களில் காய்கறி மார்க்கெட்டுகளில் நம்ம போய் பார்த்துக்கிட்டோம்னா பூச்சி மருந்து பயன்படுத்தப்படாத அரிசி அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் அதிக விலை கூட கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பூச்சி மருந்துகளுடைய உபயோகத்தை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த முயற்சியை ஊக்குவிக்கும் மாதிரி நம்ம நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக நாம் வந்து ஒரு இனக்கவர்ச்சி பொறியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு பேர் நானோ சிறுலியூர் அப்படின்னு பேர். நானோ சிறுலியூர்ன்றது ஒன்றும் கிடையாது, அந்த சிறுலியூர் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பூச்சியினுடைய சயின்டிஃபிக் நேம், அதாவது அது பேர் சிர்ஃபெகா இன்செட்ரலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக பூச்சியில் நம்ம மஞ்சள் தண்டு துளைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர்ச்சி பொறி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் என்னங்க அப்படி புது வித்தியாசம், ஏற்கனவே மஞ்சள் தண்டு துளைப்பான கட்டுப்படுத்துறதுக்கு இனக்கவர்ச்சி பொறிகள்லாம் கிடைக்குதுங்க. நம்ம அமேசான் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா, நிறைய இதில் போட்டிங்கன்னா கிடைக்குதே, இதில் என்னங்க அப்படி பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். கேட்கலன்னா பரவாயில்ல, கேட்கணும். ஏன்னா ஒரு பொருள் இன்னொரு பொருளை காட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதில் என்ன வித்தியாசம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறணும் எல்லாரும். இப்போ இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால், இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த மாதிரியான இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து ப்ரைவேட் செக்டார் தான் அதை விற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதிகளவு லாபம் அடைகிறதுக்காக அந்த கெமிக்கலை வந்து தரம் குறைத்தி கொடுக்குறாங்க. இப்போ தரம் குறைச்சி கொடுக்குறப்ப கடைசியாக வந்து விவசாயி வாங்கக்கூடிய அந்த பொருளில் வந்து இருக்கக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி திரவமானது ரொம்ப 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 டைல்யூட் பண்ணதாக இருக்கும். அப்போ அதை போய் நீங்கள் உடனே வயல்வெளிகளில் வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 நாள் 15 நாள், அந்த 10 நாள் 15 நாள்லுமே மொத்தமே ஒரு 20 பூச்சியை தான் அது கவர்ந்தளிக்கும். 20 ஆண் பூச்சியில் கவர்ந்தளிக்கும். அப்போ ஒரு ஆண் பூச்சி ஒரு பெண் பூச்சியோட இனப்பெருக்கம் செஞ்சிச்சு அப்படின்னா 200 முட்டைகள் வைக்கும். இப்போ 20 வந்து இது கவர்ந்தளிக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஏறத்தால என்ன ஆகும், 200 × 20 போட்டுக்கோங்க, 4000 முட்டைகளை குறைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிகள். சரிங்க, நானோ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்திருக்க இனக்கவர்ச்சி பண்ணி என்னங்க அப்படி பெரிய வித்தியாசத்தை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டிருக்கும் பொழுது அதுக்குரிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த நானோ இனக்கவர்ச்சி பொறி மூலமாக என்ன உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தா, ஏறத்தால 40 முதல் 45 நாள் வரைக்கும் இந்த திரவமானது ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அந்துப்பூச்சிகள் இனக்கவர்ச்சி பொறியில் விழுகிறது ஒரே சீராக இருக்கும். முதல் நாள் 5 விழுகும், அடுத்த நாள் 5 விழுகும், அடுத்த நாள் 5 விழுகும். இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸஸாக வெளியில் போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். இந்த நானோ கலவை மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு மொத்தமாக வந்து அந்துப்பூச்சிகளை கவர்ந்திருக்கும் திறன் எவ்வளோன்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இனக்கவர்ச்சி பொறியில் வர்றதை காட்டிலும் இதில் 3 முதல் 4 மடங்குகள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. அப்போ 4000 முட்டைகளையும் அழிக்கிற தன்மை நார்மலாக இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி பொறிக்கு வந்தால், இந்த நானோ திரவம் இனக்கவர்ச்சி மூலமாக வைக்கக்கூடியது மூலமாக 4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா 16,000 முட்டைகளை அழிக்கும் தன்மை. அத்தோடு இல்லாமல் நம்ம இந்த கவர்ச்சி பொறிகளை எப்போ வைக்க சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, மெயின் வயலில் நடவு நட்டு 35 நாள் கழிச்சு தான் வைக்க சொல்லுவோம். ஏன்னா 35 நாள் கழிச்சு தான் உள்ள தண்டு குறுத்து பகுதி வளர ஆரம்பிக்கும். அப்போ 35 நாள் கழிச்சு நீங்கள் இதை வைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து நீங்கள் 40 நாள் ஏறத்தால நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து 20 முதல் 25 நாள் வந்து நாத்தாங்காலில் இருக்குது, இங்கே 30 முதல் 35 நாள் வந்துடுது, கூட்டி பார்த்தா 60 நாள் ஆயிடுது, மேற்கொண்டு உங்களுக்கு 50 நாள் வர்றப்ப 100 நாள் 110 நாள் ஷார்ட் டூரேஷன் இருக்கக்கூடிய நெல் ரகங்களுக்கு இது போதுமானதாக இருக்குது. ஒரு தடவை வச்சே போதுமானது. இதனுடைய விலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25 ரூபாய் தான். நம்ம நார்மலாக வாங்கக்கூடியது 25 ரூபா தான். ஆக 25 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறதன் மூலமாக இதை வந்து நம்ம விவசாய பெருமக்களுக்கு சென்றடை செய்வதன் மூலமாக நாம் 4 முதல் 5 மருந்துகளை தெளிக்கிறத கட்டுப்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு ஒரு மருந்து தெளிக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மருந்தை வாங்கி நீங்கள் தெளித்தாலும் ஏறத்தாலும் 5000 ரூபா ஒரு தெளிப்புக்கு வந்து ஆள் கூலி முதல் கொண்டு செலவாகும். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், 4 முதல் 5 மினிமம் 20,000 ரூபா செலவாகும். ஆனால் நம்ம செலவழிக்க போகிறது 1000 ரூபாய்க்கு உள்பட்டது தான். இதன் மூலமாக விவசாயிகளுடைய நெல்லில் வரக்கூடிய இந்த மஞ்சள் நிற தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்தலாம். அடுத்து மிக முக்கியமான இன்னொரு நாணக்கொலவை என்ன அப்படின்னா, இப்போ பழங்களில் பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ மாம்பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறமும் கொய்யாப்பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறமும் பார்த்தோம்னா அதில் புழு வந்துடும், வெள்ளை வெள்ளை கலரில் புழு. இது எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அதில் வரக்கூடிய பல ஈக்கள் மூலமாக வரக்கூடியது. இந்த பல ஈக்களையும் ஏற்கனவே கவர்ந்து இருக்கிறதுக்கு திரவங்கள் இருக்குது, இனக்கவர்ச்சி திரவங்கள் இருக்குது, அதே மாதிரி உணவு திரவங்களும் இருக்குது. இப்போ இங்கே வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த நார்மலாக இருக்கக்கூடிய திரவங்களை வைக்கும் பொழுது ஒரு 20 முதல் 25 நாட்கள் வரும் திறமை உடையதாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வரக்கூடிய பூச்சிகள் விழுந்தாலும் அது வந்து சாகும் தன்மையை இழந்துருது, அதனால தப்பிச்சு தப்பிச்சு போயிடுது. இப்போ இந்த நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனக்கவர்ச்சி திரவங்கள் ஏறத்தாழ உங்களுக்கு வந்து 60 முதல் 70 நாள் வர வரைக்கும், அதாவது 10 முதல் 12 வாரங்கள், நார்மலாக இருக்கிறது 5 வாரம் வந்ததுன்னா இது 10 முதல் 12 வாரங்கள் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு வரும். ஆக மொத்தம் உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஈக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். நார்மலானதில் ஒரு 100 முதல் 150 வருது அப்படின்னா, இதில் முதல் வந்து ஏறத்தாழ உங்களுக்கு வந்து 900 முதல் 1000 பல ஈக்களை நீங்கள் கவர்ந்திருக்கலாம். அதன் மூலமாக விவசாயிகளுடைய செலவும் குறையுது. 3 தடவை 4 தடவை மாற்றி அமைக்கிறதுக்கு பதிலாக 1 தடவையே போதுமானது, தேவைப்பட்டால் 2 தடவை நம்ம வச்சுக்கலாம். இது தவிர நாம் இப்போது பயாலஜிக்கல், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வேம்பில் இருக்கக்கூடிய அஜாடி ரெக்டின், புங்கத்தில் இருக்கக்கூடிய புங்கம், அதனுடைய மூலக்கூறுகளை எடுத்து நாம் இப்போ கெமிக்கலுக்கு பதிலாக இந்த மாதிரியான இயற்கையாக வரக்கூடிய தாவரங்களிலிருந்து வரக்கூடிய மூலக்கூறுகள் மூலமாக விதை நேர்த்தி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு வகையான ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ விதைகள் தான் வந்து எந்த ஒரு பயிருக்கு மூல ஆதாரம். இப்போ இந்த விதைகளை வந்து நம்ம வந்து சேகரித்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு 2 வகையான பிரச்சனைகள் வருது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, விதைகளினுடைய முளைப்பு திறன் குறையுது. இன்னொன்று என்னன்னு பார்த்தா, இந்த விதைகளினுடைய முக்கியமாக சொல்லப்போனால் பூச்சிகளினுடைய சேதாரம் மிக அதிகமாக இருக்குது. இப்போ இது ரெண்டுக்குமே நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதே ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ ஒரு பொருள் ரெண்டையும் வந்து கவனிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்னங்க பண்ணுறது, நார்மலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பூச்சி மருந்தை கலந்து வச்சுருவோம். இந்த பூச்சி மருந்தை கலந்து வைக்கிறது அப்போ என்ன ஆகும்னா பூச்சி சாகும். சில நேரம் பூச்சிகள் வந்து இந்த பூச்சி மருந்துக்கு வந்து எதிர்வினையையும் உண்டாக்கி அந்த பூச்சி மருந்தால் சாக முடியாத சூழ்நிலையும் போயிடும். ரெண்டாவது, அந்த பூச்சி மருந்தினுடைய ரெசிடியூ அதில் வர்றதுனால சப்போஸ் அதனுடைய பயன்பாட்டுக்கு வர்றப்ப அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். இப்போ நானோ தொழில்நுட்பத்தின் மூலமாக நானோ துகள்களை நம்ம உருவாக்குறோம். நானோ துகள்கள் அப்படிங்கிற உதாரணத்துக்கு சிலிக்கா துகள்கள், சிலிக்கா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண், மணல், ஆற்றுப்படுகைகள் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய மணல்களை எடுத்து அது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சிறிய துகள்களாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம துகள்களாக மாற்றலாம். அதுக்கு பேர் நானோ சிலிக்கான் துகள்கள். ஆக மொத்தம் எங்கேருந்து வருது, மணலில் இருந்தால் வருது. மணலையும் மணலையும் வர்றது இயற்கை தானே, அதை நம்ம வந்து நேச்சுரல் தானே சொல்லுவோம். இப்போ இந்த மணலில் வரக்கூடிய இந்த துகள்கள் அதனுடைய கிறிஸ்டினாலிட்டின்னு சொல்லுவோம். கிறிஸ்டினாலிட்டி அப்படின்னு சொன்னால், இப்போ உப்பு கற்களுக்கும் உப்பு துகள்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. உப்பு கற்களுக்கு வந்து கூர்மை அதிகமாக இருக்கும், குத்துந்தன்மை அதிகமாக இருக்கும், சரிங்களா. உப்பு துகள்களுக்கு என்ன ஆகும், பவுடர் மாதிரி இருக்கும், வேகமாக கரையும். இப்போ நம்ம இந்த மணலை வந்து நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம், அதாவது கற்களாக இருக்கக்கூடிய இந்த மண்ணை துகள்களாக மாற்ற போகிறோம். இப்போ இதை வந்து பொடி பொடியாக அரைச்சி 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 நானோ சைஸுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த விதைகள் மேலே நம்ம தடவுகிறோம். விதைகள் மேலே கலந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம வந்து இதை வந்து சேமித்து வைக்கும் பொழுது இந்த விதைகளுக்கு மேலே இது எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வண்டுகள், பல்சஸ் வண்டு, அப்புறம் வந்து நெல்லில் வரக்கூடிய கூன் வண்டு, இது எல்லாம் வந்து சேதாரப்படுத்த வரும். இப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, இந்த வண்டுகள் எல்லாமே விதை மேலே ஊர்ந்து போகும் பொழுது இந்த பவுடர் அதில் கையிலேயோ காலிலேயோ ஒட்டிக்கிறோம். உடனே நீங்கள் இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா எங்கே போகணுமோ அதை அந்த வண்டு மறந்துடும். அந்த வண்டு முட்டை வைக்க போயிட்டுருக்கும், ஆனால் மேலே அந்த பவுடர் பட்டதுனால அது ஏதோ ஒரு அன்இசியாக இருக்கும், என்னடா என்னமோ பட்டுருச்சு நம்ம மேலே அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நாமெல்லாம் வந்து முடி வெட்டுற கடைக்கு முடி வெட்ட போகிறோம். பார்பர் நம்மளுக்கு முடி வெட்டிடுறார், முடி திருத்தம் செய்கிறவர் முடியை வெட்டிடுறார். வெட்டி முடிச்சோடனே அந்த முடி துகள்கள் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்ல பார்படு ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த முடி துகள்கள் நம்ம உடம்புல கழுத்தில் மென்மையான இடங்களில் விழுந்து கிடக்கும். நாம் என்ன செய்வோம், ஒரு நண்பரை இடையிலேருந்து பேசிகிட்டு இருப்போம் வீட்டில் போய் குளிக்காமல். உடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்போம், கை காலை வச்சு அங்கங்கே அங்கங்கே சுரிஞ்சிக்கிட்டே இருப்போம். இது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த முடிகள் வந்து குத்த ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய கவனம் செதறும், உடனே நம்ம குளிக்க போயிடுவோம். இதே மாதிரி தான் பூச்சிகளுக்கும். இந்த பூச்சிகள் மேலே இந்த துகள்கள் இருக்கும் பொழுது அந்த பூச்சி அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுது. டிஸ்டர்ப் ஆகிட்டு முட்டை வைக்க போகணும்னு நினச்ச பூச்சி என்னமோ நம்ம மேலே இருக்குதே அதை முதல் வெளியேற்றணுமேன்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால முட்டை வைக்கிறத மறந்துடுது. இன்னொன்று, இந்த துகள்கள் வந்து மேலே 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 அதை தடவுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதனுடைய குயிட்டிகள் மேல் தோல் மூலமாக அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த துளைகள் மூலமாக உள்ளே போய் கடைசியில் அதனுடைய அந்த ஈரப்பதனையெல்லாம், பூச்சியினுடைய உடம்பு 90% ஈரப்பதம் தான் இருக்கும், அந்த ஈரப்பதத்தை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும். ஆக இழக்க ஆரம்பித்த உடனே ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் காஞ்சு போய் செத்து போயிடும். இதில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் மருந்து வந்து நீங்கள் நேர்த்தி பண்ணி வச்சாலும் கொஞ்சம் பூச்சி சாகும், கொஞ்சம் பூச்சி சாகாமல் அடுத்த தலைமுறையை வந்து ஈன்றுட்டு தான் போகும். இது மூலமாக அந்த பூச்சி செத்து போயிடும், அடுத்த தலைமுறையை ஈழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா, இப்போ வந்து நானோ துகள்களை பயன்படுத்தும் பொழுது அதற்கான வழிமுறைகள் நிறைய வந்து இன்னும் வழிவகுக்கப்படலை. இந்திய அரசாங்கத்தால் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அதனால் ஒரு ஒரு சேஃபர் சைடில் நாம் வந்து இதை கிரெயினுக்கு பயன்படுத்துறதில்ல, அதாவது உணவு தானியமாக பயன்படுத்தக்கூடிய கிரெயினுக்கு இதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அதற்கான நிகழ்வுகள் இன்னும் நம்ம நடத்தப்படலை. ஆனால் விதையை சேமிக்கலாம், விதையை யாரும் சாப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு விவசாயமே வித நெல்லை என்றைக்குமே சாப்பிட மாட்டார். ஆக வித நெல்லை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம். இது இதன் மூலமாக பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்துறோம். அத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த நானோ துகள்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, சேமித்து வச்சுருக்கக்கூடிய இந்த விதையுடைய சுவாசத்தை சீராக்குது. சீராக்குதுன்னா என்ன அர்த்தம், சுவாசிக்க விடாமல் செய்யலை, சுவாசிக்க வைக்கிது, அதை சுலோவாக செய்ய வைக்கிது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விதை வந்து வயது முதிர்வு அடைவதை தடுக்குது. இப்போ வயது முதிர்வை தடுத்தாலே உங்கள் விலைக்கு உங்களுக்கு வந்து விதையினுடைய முளைப்பு திறமை கூடிரும். ஆக இந்த முறையில் போகிறப்ப நான் தான் சொன்னேன்ல, ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்ட்டு. ஆக நீங்கள் இந்த சிலிக்கா துகள்களை, நானோ துகள்களை விதையில் நேர்த்தி பண்ணும் பொழுது விதையில் வரக்கூடிய பூச்சிகளும் சாகப்படுது, விதையானது அதிக முளைப்பு திறனோட வயசாகாமவும் பாதுகாக்கப்படுது. ஆக இந்த மாதிரியான நானோவில் வந்து பயன்பாடுகள் இருக்குது. இது போக நம்ம இன்னும் வந்து சில வகையான ஆராய்ச்சிகளை வந்து நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு எளிய வகையில் குறைந்த செலவில் வந்து நம்ம வந்து பயன்படுறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம கோயம்புத்தூரில் வந்து வடவள்ளி நம்ம மருதமலை போகிற ரோட்டில் இருக்குது. விருப்பப்படும் விவசாயிகள் வந்து நம்ம நானோ தொழில்நுட்ப துறையை வந்து பாருங்கள். இது போக உங்களுக்கு பல்வேறு வகையான பழங்களை வந்து பாதுகாக்கிற முறையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பொருள்களை சேகரித்து வைக்கிற முறையாக இருக்கட்டும், அதே இல்லாமல் இப்போ நானோ யூரியா அப்படின்னு ஒன்று வந்திருக்குது. நம்மளுடைய பிரதமர் ஐயாவே வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அடிமட்டம் போட்டுட்டு மேல்மட்டத்தை வந்து 45 கிலோ நீங்கள் போகிறத தடுத்து வெறும் 1.5 லிட்டர் நானோ யூரியா நீங்கள் மேல் தெளிப்பு மூலமாக தெளித்தாலே நம்ம வந்து அந்த 45 கிலோ ஈடு கட்ட முடியும். அது மூலமாக இந்த 45 கிலோவுக்கு நம்ம போடுற அந்த காசினுடைய அளவையும் நம்ம குறைக்கலாம், நம்ம மிச்சப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நானோ உரங்கள் தவிர்த்து, நானோ பூச்சிக்கொல்லிகள் தவிர்த்து, அதே மாதிரி உங்கள் பழங்களை பாதுகாக்கும் முறைகள் தவிர்த்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இனி வரும் காலங்களில் நாம் வந்து தொழில்நுட்பம் கலந்த விவசாயத்தை செய்ய வேண்டும். அதற்காக நிறைய வழிமுறை வந்துக்கிட்டு இருக்கு என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நானோ தொழில்நுட்பம் அப்படின்றது விவசாயத்தில் எந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமானது. நம்ம எப்போவுமே எந்த ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் மேலே நாடு தான் வந்து காப்பி அடிப்போம். இப்போ வந்து இதய அறுவை சிகிச்சை உடனே அமெரிக்காவை காப்பி அடிப்போம், இல்லையா ரஷ்யாவை காப்பி அடிப்போம், இல்லைனா யூகே லண்டனை காப்பி அடிப்போம். ஆனால் இந்த நானோ தொழில்நுட்பம் முக்கியமாக மெடிசனில் இல்லை, நானோ தொழில்நுட்பம் விவசாயத்தில் அப்படின்றதில் நாம் மற்ற மேலை நாடுகளுக்கு இணையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ற கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். நம்மளுக்கும் சைனாவுக்கும், நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும், நம்மளுக்கும் இஸ்ரேலுக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தி நம்ம போயிட்டுருக்கிற அந்த பாதையானது அவர்களுக்கு இணையான பாதை. ஆகையால் இனிவரும் காலங்களில் விவசாயிகள் தொழில்நுட்பம் சார்ந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை மிக அன்புடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை பூச்சி மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.